வமா தௌஃபீகி வலா இஃத்திஸாமி இல்லா பில்லா அலைஹி தவக்கல்து வைலைஹி உனீப் ஹஸ்பி அல்லாஹ் நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். ஃபக்கத் கால் அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபி கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானிஹில் மஜீத். அவுத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ ஆயத்துல் லஹும் அன்னா ஹமல்னா துர்ரியத்தஹும் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன் وَخَلَقْنَا لَهُمْ مِنْ مِثْلِهِ مَا يَرْكَبُونَ وَإِنْ نَشَأْ نُغْرِقْهُمْ فَلَا صَرِيخَ لَهُمْ وَلَا هُمْ يُنْقَذُونَ. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات إنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله وكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வெளியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. அல்லாஹுவே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய முயற்சிகள் எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி உன்னுடைய தர்பாரிலே ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களை அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய குழந்தைகளை அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய சந்ததிகள் உன்னுடைய சரியத்தின்படி முழுக்க முழுக்க கியாமத்து நாள் வரை வாழுகிற மக்களாக எங்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழுகிற போது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஷரியத்தினுடைய பாதையில் மிக சரியான வழியில் நடைபோடக்கூடிய நன்மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தோடு வாழுகிற பாக்கியமிக்க சமூகமாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், மரணிக்கிற போது யா அல்லாஹ் களிமாவோடு மரணித்து மிக லேசான முறையில் எங்களுடைய மரணம் நிகழ்வதற்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், மிக கர்ண கொடூரமாக யா அல்லாஹ் நோய்களை கொண்டோ, விபத்துகளை கொண்டோ, திடீர் மரணங்களை கொண்டோ யா அல்லாஹ் எங்களுடைய மரண வேலை நிகழ்ந்து விடாமல் யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட்டு, கடமைகளை நிறைவு செய்துவிட்டு யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு யா அல்லாஹ் நாங்கள் பிரிவதற்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபிரினுடைய வாழ்க்கையை பிரகாசமான வாழ்க்கையாக யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்திற்குரிய வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அதில் அதிகமாக இந்த குர்ஆனோடு இந்த உலகத்தில் நாங்கள் கொண்டிருக்கிற தொடர்பினுடைய வெளிப்பாட்டை எங்களுடைய கபிருடைய வாழ்க்கையில் யா அல்லாஹ் நீ வெளிப்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், மறுமையில் யா அல்லாஹ் பெருமானாரோடும் அம்பியாக்களோடும் சுஹதாக்களோடும் நல்லடியார்களோடும் அந்த கூட்டத்தில் ஒன்றாக இருந்து பெருமானாருடைய கரத்தால் நீர் வாங்கி அருந்துகிற அந்த நல்ல கூட்டத்தில் எங்களுடைய பெயரையும் யா அல்லாஹ் நீ எழுதி அருள்வாயாக. யா அல்லாஹ், கடைசி நேரத்தில் யா அல்லாஹ் நீதி தீர்ப்பு நாள் முடிந்து சுவனத்திற்கு செல்லுகிற போது நல்லடியார்களோடு ஜன்னத்துல் ஃபிரதோஸில் நுழைகிற வாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண் பெண் சகோதரர்களுக்கும் யா அல்லாஹ் நீயே ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் பெற்றோர்களை மதித்து வாழுகிற நன்மக்களாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாலிபர்களை சாலிஹானவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெண் மக்களை கற்பை பேணக்கூடிய யா அல்லாஹ் ஒழுக்கமிக்க நாணமிக்க பெண் பிள்ளைகளாக எங்களுடைய பெண் பிள்ளைகளை நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த தஃப்ஸீருடைய நிகழ்ச்சிக்கு எந்த இமாம்களுடைய புத்தகங்களை நாங்கள் பார்த்தோமோ, யாருடைய கருத்துக்களை எடுத்தோமோ, அத்துணை சஹாபாக்கள், இமாம்கள், நல்லடியார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்திற்கென்று தன்னுடைய உயிரை தத்தம் செய்தவர்கள், தன்னுடைய சிந்தனையை தத்தம் செய்தவர்கள் அத்துணை பேரையும் யா அல்லாஹ் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய மன்னரைகளை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை அவர்களை நபிமார்களோடு அண்மித்திருக்கிற வாக்கியத்தை அவர்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், அவருடைய கருத்தை நாங்கள் படித்தடைந்த பிரயோஜனத்தை போன்று யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு பரிபூரணமான கூலியை அதற்காக தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸ் கியாமத்து நாள் வரை நடைபெறுவதற்கு அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படக்கூடிய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய் முபாரக்கான திருவாயினால் இந்த குர்ஆனுடைய கல்ப் இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய ஒவ்வொரு ஆயத்திற்கும் என்ன அர்த்தமும் விளக்கமும் நாம் விளங்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நாம் இப்போது இங்கே வாசித்த ஆயத் அதனுடைய சில விளக்கங்களை நேற்றைய போன வாரத்தினுடைய விளக்க உரையில் நாம் பார்த்தோம். வஆயத்துல்லஹும், அல்லாஹு சொல்லுகிறான், வஆயத்துல்லஹும், அவர்களுக்கோர் அத்தாட்சி. ஆயத்துல்லஹும், அவர்களுக்கோர் அத்தாட்சி. அன்னா, நிச்சயமாக நாம், ஹமல்னா துர்ரியத்தஹும், அவர்களுடைய சந்ததிகளை சுமந்தோம். ஹமல்னா, சுமந்தோம். துர்ரியத்தகும், அவர்களுடைய சந்ததிகளை, அவர்களுடைய மூதாதையர்களை நாம் சுமந்தோம். ஹமல்னா துர்ரியத்தகும், ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பலில் நாம் அவர்களை சுமந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஹலக்னா லஹும் மிம் மித்லிஹி மா யர்கபூன், வஹலக்னா லஹும், நாம் அவர்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறோம். அல்லாஹ் தன்னின் பக்கம் பார்த்து சொல்லுகிறான், நான் அவர்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறேன். மிம் மித்லிஹி மா யர்கபூன், அந்த கப்பல்களுக்கு ஈடான, அந்த படகுகளுக்கு ஈடான அவர்களுடைய வாகனங்களை நாம் அவர்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறோம். மிம்மிஸ்லி, அதே போன்ற செய்திகள். வஇன்னஷா, நாம் நாடினால், நுஹ்ரிகுஹும், நாம் அவர்களை மூழ்கடித்திருப்போம். ஃபலா சரீக லஹும், அன்றைய தினத்தில் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் இருந்திருக்காது. வலாஹும் யுங்கதூன், அவர்கள் பாதுகாக்கப்பட மாட்டார்கள். இதுதான் இதில் உள்ள செய்தி. இப்போ இது குறித்து சில செய்திகளை கடந்த வாரத்திலே நான் சொன்னேன். இந்த வாரத்தில் இந்த ஆயத்துல் லஹும், குர்ஆனை நம்ம திரும்ப திரும்ப ஓதும்போது அல்லாஹு தஆலா ஆயத் ஆயத்துன்னு பல இடத்துல சொல்லுவான். அது ஒரு அத்தாட்சி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது மேலே சொல்லப்பட்ட வசனங்களில், வஆயத்துல் லஹுமுல் அர், பூமி ஒரு அத்தாட்சி. வஆயத்துல் லஹுமுல் லைல், இரவு ஒரு அத்தாட்சி. இப்படி வரிசையாக அல்லாஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சிகள் என்று திருக்குறானிலே பல வசனங்களில் என் அத்தாட்சி, நம்முடைய அத்தாட்சி, நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றெல்லாம் பேசுகிறானே, இதை இந்த சமூகம் எப்படி உள்வாங்க வேண்டும், நாம் எப்படி இந்த குர்ஆனுடைய வார்த்தைக்கு அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், அத்தாட்சி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. அத்தாட்சினா என்ன, ஒரு உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி உள்ள பொருட்கள் என்று எடுத்துக்கலாம். ஒரு முஃபஸ்ஸிர் இதுக்கு அழகான விளக்கம் எழுதியிருக்கிறார். மூன்று விதமான செய்திகளை அதிலே குறிப்பிடுகிறார். எங்கெல்லாம் குர்ஆன் அத்தாட்சிகளை குறித்து பேசுகிறதோ இந்த மூன்று செய்திகளுமே அதனுள் அடங்கி இருக்கும். இந்த மூணை வச்சு பார்த்தா மட்டும்தான் இந்த வார்த்தைக்கு சரியான பொருளை நாம் உள்வாங்க முடியும், அந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி மூன்று செய்திகளை அவர் குறிப்பிடுகிறார். அதில் முதலாவது செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், எங்கே அல்லாஹ் அத்தாட்சி என்று சொல்லுகிறானோ, ஆயா என்று எங்கே சொல்லப்படுகிறதோ அதனுடைய முதல் பொருள் இபுரா என்று அர்த்தம். இப்ரத், இப்ரத் என்று சொன்னால் லெசன் என்று அர்த்தம். நம்முடைய நம்முடைய செய்தியில் நம்ம விளங்கிக்கிற மாதிரி சொன்னோம், லெசன், பாடம். நம்ம மேலிருந்து உள்ளதில் சூரியன், சந்திரன், பூமி, அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள், நீங்கள் உண்ணுகிற கனிவர்க்கங்கள், இட்லி தோசை, பழத்தில் உங்களுடைய தொண்டையிலே தட்டுகிற அதனுடைய கொட்டைகள், இதெல்லாம் பார்த்து சொன்னோம். ஏற்கனவே உள்ள வசனங்களில் வரிசையாக பேசணும். பேசிட்டு சொன்னோம், இதெல்லாம் இட் இஸ் எ ஓப்பன் லெசன் டு யூ, திறந்து வைக்கப்பட்ட புத்தகம், பாடம். ஒரு முஸ்லீம் இதெல்லாம் படிக்கணும். சூரியனை பார்க்கும்போது என்ன லெசன் படிக்கணுமோ படிக்கணும், சந்திரனை பார்க்கும்போது என்ன லெசன் படிக்கணுமோ படிக்கணும், மரங்களை பார்க்கும்போது என்ன லெசனோ அதில். அப்ப இந்த வசனத்திற்கு சரியான பொருள் என்ன? அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் ஆயத் என்று பேசுகிறானோ அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற செய்தி இது ஒரு பாடம். இந்த இடத்துல உங்களை நாம் பூமியிலே கடலிலே சுமந்தோம் என்று சொல்லுகிறான், அது ஒரு பாடம், உங்களுக்கு ஒரு லெசன். முதலாவது செய்தி அது. இரண்டாவது செய்தி, ஒன்னாவது இபரத், இரண்டாவது ஆயத் என்பதற்கு பொருள் சொல்லுகிறார்கள் நேமத், அல்லாஹ்வினுடைய நேமத். ஆயத் என்பதற்கு இரண்டாவது அர்த்தம், எந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை நாம் படித்தாலும் அங்கே புரியப்பட வேண்டிய செய்தி அது அல்லாஹ்வினுடைய உபகாரம். சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய உபகாரம், பூமி இறைவனுடைய உபகாரம், இந்த செடிகொடிகள், இதிலே கிடைக்கிற கனிவர்க்கங்கள், சாப்பாடுகள், இட்லிகள், தோசைகள் உபகாரம், நேமத். முதலாவது லெசன், இரண்டாவது நேமத். நேமத்தை நேமத்தாக பார்ப்பதும் ஒரு நேமத். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேமத் அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ எ பிளஸ்ஸிங். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, நான் எப்படி நன்றி செலுத்துவது? தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சாரி, இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், தாவூத் அவர்களுடைய கூட்டமே, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நிறைய அமல் செய்யுங்கள், செயல்படுங்கள். அந்த ஆயத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, செயல்படுங்கள். இன்றைக்கு நம் இந்த சமூகம் உலக லெவலில் தலைகுனிவதற்கு ரொம்ப பேக்வேர்ட், எங்க போனாலும் பாயா விளங்க மாட்டான், புரியாது, எடுத்துக்க தெரியாது, அப்படி படிக்கவா தெரியாது, கணக்கு போடவா தெரியாது, அக்கௌண்டன்சியா தெரியாது, ஆடிட்டிங்கா விளங்காது, ஒரு பேட்டி கொடுக்கறதா. அன்னைக்கு ஒருத்தர் சொல்லும் போது சொல்றாரு, இன்னைக்கு வந்து ஒரு ஃபினான்சியல் பட்ஜெட் போட்டிருக்கான், அது சம்பந்தமா பல தலைவர்களிடத்துல போய் பேட்டி கேட்கிறான், ஆனா நம்ம பாய்கிட்ட வந்து எவனும் கேட்க மாட்டான், ஏன்னா அது என்னன்னு உள்வாங்கி சொல்ல தெரியல. உள்வாங்கி அவங்களுக்கு அந்த அளவுக்கு இடையில படித்த ஒரு செய்தி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி நாங்கள் பலஸ்தீனை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியூஸினுடைய மிலிட்டரி செக்ரட்டரி, மினிஸ்டர் ஆஃப் அந்த மிலிட்டரி ஃபோர்ஸினுடைய அந்த செக்ரட்டரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு, நாங்கள் இப்படி இப்படிலாம் செய்ய போகிறோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாரு, இவ்வளோ ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்குறீங்களே, இவ்வளோ பெரிய செய்தி, ஒரு நாட்டை பிடிக்கிறது, அடுத்தவன் அடிக்கிறது, அநியாயம் பண்ணுறது, துல்மு பண்ணுறது, இன்னொருத்த மேலே திணிக்கிறது, இவ்வளவு பெரிய செய்தியை உங்கள் பிளானிங்கோட அப்படி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறீங்களே, இதை படிக்கிற இஸ்லாமியர்கள் எப்படி நினச்சிக்குவாங்க, அவங்க அதை எப்படி உள்வாங்கிக்குவாங்க, அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க, என்ன இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், ஒரே ஒரு செய்தி தான், அதிகமான இஸ்லாமியர்கள் முதல்ல படிக்கிறது இல்லை. இந்த செய்தியெல்லாம் அவனால் படிக்கவும் முடியாது, போய் சேராது, அவன் படிக்க மாட்டான். இதெல்லாம் சோசியல் மீடியாவில் உட்காந்து விளையாட தெரியும், தேர் யூஸிங் வாட்ஸ்அப், அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஆஸ் ஏ அடிக்ட், எப்படி ஒரு ஆல்கஹாலிக் அடிக்ட் இருக்கானோ அதே மாதிரி இது ஒரு அடிக்ட், இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பானே தெரிஞ்சு, என்ன நம்மளை சுற்றி நடக்கிறதுன்னு தெரிகிறது ஒரு இஸ்லாமியனுடைய அடிப்படையான அறிவு. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்லாமிக் ஃபிலாசபர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம் கல்லூரியில் பாடத்துக்கு வச்சுருந்தான். அப்போ நிறைய நமக்கு முன்னோர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த நிறைய ஃபிலாசபர்ஸ், முஃபஸ்ஸிராக இருக்காரு, தப்சீர் எழுதியிருக்காரு, அவர் வந்து அஸ்ட்ராலஜிஸ்டா இருக்கார், அஸ்ட்ராலஜி, வானம், சூரிய மண்டலங்களுடைய இயக்கத்தை குறித்து ஆராய்கிறார். ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, எல்லாருமே. அவர் முஃபஸ்ஸிரா இருக்காரு, முஹத்தீஸா இருக்காரு, டாக்டரா இருக்காரு, சும்மா டாக்டர் இல்லை, அந்த நேரத்தில் அவர் தான் அத்தாரிட்டி, அந்த ஃபீல்டுக்கு அத்தாரிட்டி. பள்ளிவாசல் இமாமத் செய்கிறாரு, தப்சீர் எழுதிக்கிறாரு, ஹதீஸில் அத்தாரிட்டியாக இருக்காரு, எந்த ஹதீஸ் யார் வேண்டாலும் வந்து அவர்கிட்ட கேட்கலாம், சனதோடு இங்கேருந்து ரசூல்லா வரையும் சொல்லுவார், சொல்லி முடிச்சுட்டு அங்கே போய் உட்கார்ந்தார் அப்படின்னு சொன்னால் சர்ஜரி பண்ணுறாரு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை கற்றுக் கொடுத்தாரு, கண்ணை எப்படி அறுக்கிறதுன்னு முதல்ல ஆப்தமாலஜிஸ்ட் கற்றுக் கொடுத்தாரு. அவர் முழுக்க முழுக்க தப்சீருக்கு விளக்க உரை எழுதினவர், இந்த சைடு ஹதீஸுக்கு அர்த்தம் சொன்னவர், அங்கே போயிட்டார்னா ஆப்தமாலஜிஸ்ட். இந்த எல்லாருடைய ஒட்டுமொத்த பண்பையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே அஸ்ட்ரோனமர்ஸ், வானியல் பற்றி படித்தவர்கள், அதை பற்றி உண்டான ஆய்வாளர்கள். யாரா இருந்தாலும் சரி, இஃப் இஸ் இட் பிலாசபர்ஸ், அவர் பிலாசபி படித்தவரான தத்துவ ஞானியாக இருந்தாலும் தப்சீர் எழுதினாலும், எல்லா அறிஞர்களும் ஒட்டுமொத்தமா பிலாசபிய, இந்த வானியல் தத்துவத்தை படிச்சிருக்கான். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டான் என்கிட்ட, சார் யாரு சொன்னாலும் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கான், அஸ்ட்ரானமி படிச்சிருக்கான், அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி ரெண்டு இவர் வந்து இதுக்கு தான் படிச்சார் அப்படிங்கிறது நம்முடைய அறிவாக இருக்கலாம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நிறைய இடத்துல சொல்லுவான், அவர்கள் அமல் செய்வார்கள், அவர்கள் நல்ல உணவுகளை உண்பார்கள், நல்ல அமல்கள் புரிவார்கள், நல்ல சாப்பிடுவாங்க, நல்ல செயல்களை செய்வாங்க. எத்தனை இடத்துல படிக்கிறோம், இதுக்கு என்ன அர்த்தம்? யமலு ஆலதாவூத சுக்ரா, அல்லாஹ் சொல்றான், எனக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நீங்கள் அமல் செய்யுங்கள். என்ன அமல் செய்யறது? காலில இருந்து ஒருத்தர் தொழுதுகிட்டே இருக்காரு, அது அமலா? நோம்பு வச்சுக்கிட்டே இருக்காரு, அமலா? அமல் தான். வேற என்ன அமல்? வேற குர்ஆனுடைய பாஷை இருக்கிறது மிகப்பெரிய பாஷை. ஒரு முஸ்லிம் எப்போதுமே ஆக்ஷன் பாயிண்ட்ல இருப்பான். இன்னைக்கு இந்த கதவை அப்படியே மூடிக்கிட்டோம் நம்ம. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாம் செயல்படுகிற தளத்திலிருந்து விலகி கொண்டோம். வேற எங்க இருக்கோம்? ரீஆக்டிங் பாயிண்ட். இது ஒருத்தர் எழுதியிருந்தார், எங்கேயோ ஒரு புத்தகத்தில் படிச்ச ஒரு நினைவு. முஸ்லிம்களுக்கு ரெண்டு விதமான தளம் இருக்கு. ஒன்னாவது ஆக்டிங் பாயிண்ட், இந்த சமூகத்திற்கு என்ன எல்லாம் தேவையோ அதையெல்லாம் பொறுப்படுத்தி இந்த சமூகத்திற்காக வேண்டி நிறைவு செய்யக்கூடிய கடமை உணர்வு, ஆக்டிங் பாயிண்ட். அதை விட்டுட்டோம். ரீஆக்டிங் பாயிண்ட், இன்னைக்கு யாராவது ஏதாவது நம்மளை பத்தி பேசிட்டா அதுக்கு பதில் சொல்லிட்டு மட்டும் இருக்கும். யாராவது ஏதாவது சொல்லிட்டா பாய் நான் உடனே சத்தம் போடுறான். அதை தவிர இன்னொரு வேலையை, ஆக்டிங் பாயிண்டை செய்யறதே இல்லை. அந்த முதல் வேலையை செஞ்சோம்னா ரெண்டாவது வேலைக்கு தேவை இருக்காது. குர்ஆனுடைய ஒட்டுமொத்த அறிவு இதைத்தான் சொல்லுகிறது. அமல், அமல் செய். என்ன அமல்? தொழுகிறது மட்டும் இல்லை, அது அதோட சுருங்கி போகக்கூடிய விஷயம் அல்ல. நோன்பு வைக்கிறதோட சுருங்கி போகிற விஷயம் அல்ல, தாண்டி. அப்ப ஒரு முஸ்லிம் என்பவன் யார் என்று கேட்டால், ஆக்டிவ், பி ஆக்டிவ். அதுக்கு பேர் தான் முஸ்லிம். இப்ப இருக்குதெல்லாம் ரீஆக்டிவ், பதில் சொல்லுவது, யாருக்காவது எதிர்முனை காட்டுவது. அதுக்கு பேரு நம்மளா பேரு நம்மளாம் பாயி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாலும் குர்ஆனுடைய அகராதியில் அது இல்லை. அப்ப முதல்ல அமல் செய்யறது, அமல் செய்யறது. அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நியமத்துகளை நியமத்தாக புரிந்து கொள்வது ஒரு நியமத். இதெல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியமத்துகளை உள்வாங்குகிற தன்மை, அதை புரிஞ்சுக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட். அப்ப முதலாவது செய்தி இப்ரத், சூரியன் சந்திரன் வானம் பூமி எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு லெசன் கொடுக்கணும். ரெண்டாவது அந்த அல்லாஹுவினுடைய நேமத்தை நான் நினைச்சு பார்க்கணும். டெய்லி எந்திரிக்கிற சூரியன் எவனுக்கும் எந்திரிக்கிறது இல்லை, எனக்கும் சேர்த்து தான் எழுகிறது, எனக்கும் சேர்த்து தான் எழுகிறது. ஒரு நாளைக்கு எந்திரிக்கவே இல்லை சூரியன், படுத்துக்குச்சு. இன்னொரு நாளைக்கு எந்திரிக்கவே இல்லை, இன்னொரு நாளைக்கு எந்திரிக்கவே இல்லை. பாதிப்பு யாருக்கு? எல்லாருக்கும் சேர்த்துதான். எப்போது பாதிப்பு என்பது ஆமாக ஆகிவிடுகிறதோ, இட் இஸ் ஜென்ரல் ஒன், அப்ப அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய யூஸ்ஃபுல்னஸ் எல்லாருக்கும் உள்ள அல்ல, அதை சொல்றான், அதை விளங்கிங்க. நேமத். மூணாவதாக சொல்லுகிறாரு அந்த முஃபஸ்ஸிர் அவர்கள் எழுதும் போது மிக அழகாக எழுதியிருந்தார், இந்தார், இந்தார். எல்லா ஆயத்துகளுமே அல்லாஹுவினுடைய ஆயத்துகளுமே எச்சரிக்கையை பொருந்தியது, எச்சரிக்கையை பொருந்தியது. சூரியனும் சரி சந்திரனும் சரி ஒவ்வொரு நாளும் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது, நீ எங்க இருக்கிறாய், நாட்கள் கடக்கிறது, புது புது வருஷம் பிறந்துருச்சு, உனக்கு பர்த்டே போயிட்டே இருக்கு, நீ டெய்லி தேதியை கிழிக்கிற, கிழிக்கிற தேதிகளில் கிழிவது உன் வாழ்க்கை. டெய்லி சொல்லு, சூரியனும் சந்திரனும் வந்துட்டு போய் 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 சொல்லிக்கிட்டே இருக்கு, அட படிடா நீ. அப்ப இந்த அதுல உள்ள பாடத்தை, லெசனை எடுக்க தெரியணும், அதுல உள்ள நேமத்தை, அருளை உள்வாங்கிக்க தெரியணும், அதுக்கு நன்றி செலுத்தணும். மூணாவது, எச்சரிக்கையை புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் பாதுகாக்க நம்மளை எப்படி வந்து அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று விளங்குவதற்கு பெயர் தான் தக்குவா. அதுக்கு பேர் தான் தக்குவா. இப்ப இதெல்லாம் புரிஞ்சாதான் தக்குவா புரியும். தக்குவான்னா நல்ல பெரிய தாடி, நல்ல பெரிய தொப்பி, பெரிய தஸ்பி மணி, அது இல்ல தக்குவா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தக்குவா. இதெல்லாம் உள்வாங்கிறதுக்கு பேர் தக்குவா. ரெண்டே ரெண்டு ரக்காய தொழுவார், ரெண்டே ரெண்டு ரக்காய தொழுவார். இன்னொரு மனிதன் ஒரு வருடம் தொழுததை விட இந்த ரெண்டு ரக்காயத்து ரொம்ப சூப்பர். அல்லாஹ்விடத்துல என்ன உள்வாங்கி கொண்ட தொழுகை. இப்ப இந்த மேலே சொன்ன ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய ஒரு ஒரு முஃபஸ்ஸிர் அழகாக எழுதியிருந்தார். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், வாயத்துல்லஹும், எல்லாம் மேலிருந்து பார்த்துக்கிட்டே வந்து அல்லாஹ் சொல்றான், வாயத்துல்லஹுமுல் அர்த், பூமி ஒரு அத்தாட்சி உங்களுக்குன்னா. பூமியை பார்த்தா அதிலிருந்து நாம் போவது வருவது, அதிலிருந்து அடைகிற பிரயோஜனங்கள் நமக்கு ஒரு அத்தாட்சி. இந்த இடத்துல நேரடியாக அல்லாஹு தாலா கடல் உங்களுக்கு அத்தாட்சின்னு சொல்லல. என்ன சொல்லல? கடல், இப்படி விரிந்து கிடக்கிற கடல் உங்களுக்கு அத்தாட்சி சொல்லல. அந்த கடல் மேல போற கப்பல் அத்தாட்சி அப்படின்னு சொல்லல. அல்லாஹ் அழகா சொல்லியிருக்கான் அந்த இடத்துல, வாயத்துல்லஹும் அன்னா ஹமல்னா துர்ரியத்தஹும், அதுல உங்களை சுமக்கிறமே அதுதான் அத்தாட்சி. எது அத்தாட்சி? கடல் அத்தாட்சி இல்லை. கடல் உள்ள எந்த பொருளை போட்டாலும் கீழே போயிடும் அப்படிங்கிறது சுன்னா. ஆனா அந்த கடல் மேல உங்களை அப்படி ஒரு பலகையின் மீது நிக்க வச்சு அப்படி எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போக முடியாத, வேறு ஏதாவது பிரயாணிக்க முடியாத அந்த பகுதிக்கு நாம் உங்களை அப்படி தூக்கிக்கிட்டே போறோமே, இது என்னுடைய நியாமத், இது என்னுடைய இபரத். அல்லாஹ் சொல்றான், இது என்னுடைய இபரத், இதுல உங்களுக்கு லெசன் இருக்கிறது, இது ஒரு நியாமத், அதை நீங்கள் அருளாக பார்க்க வேண்டும். மூணாவது, இது ஒரு இந்தார், இது ஒரு இந்தார், இது ஒரு எச்சரிக்கை. கடல் என்பது உங்களை சொறி வாங்கிவிடும், உங்களை உள்ளே கொண்டு போய்விடும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கடல் மேல அப்படியே உங்களை லேசா மிதக்க வச்சிருக்கமே, இப்படித்தான் உலகமே மிதந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் எப்படி மிதக்க வச்சிருக்கான் அப்படின்னு நினைக்காத, இப்படித்தான் உலகமே மிதந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, கடல் இருக்கிறதே அது ஒரு துனியா மாதிரி, நீ அதில் உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறதே படகு மாதிரி. படகில் போகும்போது உங்களுடைய படகுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, எந்த கேரண்டியும் கிடையாது, எங்கேயும் கவரலாம், எங்கேயும் கவரலாம். அப்ப உங்களை சுமக்க வைப்பது என்பதே ஒரு அத்தாட்சி. என்னுடைய மரியாதைக்குரிய உஸ்தாது பெருந்தகை மதரசா காலத்துல ஓதிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அந்த தக்காளி அறுத்த ஒன்னு அல்லான்னு போட்டிருக்கு, சில இதுல முகம்மதுன்னு போட்டிருக்கு, நிறைய இப்ப படம் பிடிச்சி வருது இல்லையா, இந்த பிள்ளைங்களுடைய காதுகள்ல அல்லான்னு தெரியுது. வேற மீன் அறுத்தம் அப்படின்னு சொன்னா லாயலாக இல்லாம முகமது ரசூலுல்லா எழுதியிருக்கு. இதையெல்லாம் பார்த்து மனிதர்கள் ஆச்சரியப்படுறாங்க, இதையெல்லாம் பார்த்து மனிதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், ஆ என்ன ஒரு நேமத் அப்படின்னு சொல்லிட்டு. அது சொன்னாங்க, தக்காளியே ஒரு நேமத், அதை விட்டுட்டான் நம்மாள், அதுல லாயலா இல்லா அப்படிங்கிறான், தக்காளி ஒரு நேமத், அது எப்படி வெளியே வருது, அதனுடைய ஒரு சீடிலிருந்து எப்படி இவ்வளவு பெரிய தக்காளியினுடைய மரங்களை, ஒரே சீடிலிருந்து விதவிதமான மரங்கள், விதவிதமான தக்காளி. அப்ப அதுதான் பாடம். அப்ப அல்ல அந்த இடத்துல சொல்றான், உன்னை சுமக்கிறது தான் பாடம், அது போதும், அது போதும். அந்த லெசனை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இட் இஸ் எ பெஸ்ட் வால். போன வாரம் அந்த லேச அந்த தொட்டு வச்சுட்டு போனேன், அந்த செய்தியில இமாம் தஃப்சீர் கபீரனுடைய மிகப்பெரிய இமாம் அல்லாம ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி அழகா எழுதியிருந்தாங்க. அதுல ஒரு செய்தி, அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரெண்டு பிரிவுகளை ஆக்கி தந்திருக்கிறார், ரெண்டு பிரிவு. அதுல முதலாவது பிரிவு என்ன அப்படின்னு சொன்னா, தரூரத், அன்னைக்கு சொன்னது இம்பார்ட்டன்ஸ். நம்முடைய லைஃப்ல சில விஷயங்கள் இம்பார்ட்டன்ஸ், அது செய்தே ஆகணும், அது செய்யாம விட முடியாது, அதை தவிர்த்தோம் அப்படின்னு சொன்னா வாழ முடியாது. சாப்பாடு இருக்கு, மூச்சு காத்து இருக்கு, இதயம் இயங்கிறது இருக்கு, உள்ள உள்ள பொருட்கள் இயங்கிறது இருக்கு, இதெல்லாம் அப்படி இம்பார்ட்டன்ஸ். ரெண்டாவது ஃபாயிதத் யூஸ்ஃபுல்னஸ், ஒன்னாவது இம்பார்ட்டன்ட்னஸ், ரெண்டாவது யூஸ்ஃபுல்னஸ். ரெண்டு வகையாக மொத்த உலகத்தையும் அவர் பிரிச்சிருக்கார். எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ ரெண்டு இருக்கும், ஒன்னாவது இம்பார்ட்டன்ட், ரெண்டாவது யூஸ்ஃபுல்னஸ். இது ரெண்டையும் கலந்தது தான், மிங்கிள் ஆனது தான் வாழ்க்கை. தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும், தேவையை தாண்டி சில விஷயங்களில் அந்த பாயிதாக்கள் பிரயோஜனங்கள் சில விஷயங்கள்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை எதுக்கு வேண்டாலும் நம்ம அப்ளை பண்ண முடியும், இந்த செய்தியை எதுக்கு வேண்டாலும் அப்ளை பண்ண முடியும். அந்த ரெண்டு விஷயத்தையும், அந்த இம்பார்ட்டன்ஸையும் யூஸ்ஃபுல்னஸையும் எழுதிட்டு மேலே எழுதுறார். இதுக்கு நேரடி உதாரணம் மேலே சொன்ன ஆயத் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா பூமியை பற்றி பேசினார். பூமி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட், அவர் எழுதுறார் பூமி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டா, பூமி இல்லாம நம்மளால வாழ முடியாது. நம்ம வாழ்றதுக்கு என்ன வேணும், தளம் வேணும், பூமி வேணும். அது இருந்தா தான் நம்மளால வாழ முடியும். அந்த பூமியும் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அது ஒரு ஜவுஜா இருக்கணும். ஜவுஜ், நாம் வாழுவதற்கு ஏற்ற சூழல்களை உள்ளடக்கி நாமும் பூமியும் ஒரு முனாசபத், நம்மளால இங்க வாழ முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த பகுதி வேண்டும். அண்டார்டிகா, ஆர்டிகா இந்த பகுதிகளில் ஐஸ் உருகுது, அங்கேயும் சில மக்கள் வாழ்றான். ஏன் எல்லாரும் போய் வாழ மாட்டேங்கிறான்? யூஎஸ்க்கு வேலைக்கு போகணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறான், லண்டனுக்கு போகணும்னு ஆசைப்படுறான், துபாய் போகணும்னு ஆசைப்படுறான். ஏன் யாரும் ஏன் ஆர்டிகாவுக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டேங்கிறான்? நம்மளால வாழ முடியாது, செத்து போயிடுவாங்கண்ணா. ஏன், உரை ஐஸ், அப்படியே ஐஸ் உறைஞ்சு போயிருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. அதில் ஆனால் சில மனிதர்கள் அங்கேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அங்கே வாழ்வது. நமக்கு குறிப்பாக இந்தியர்களுக்கு, அதுவும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு, எங்க போனாலும் செட் ஆகாது, நம்ம ஊர் தான். இந்த சீதோஷண நிலை, இந்த வாழ்வியல் நிலை எந்த நாட்டிலையும் கிடைக்காது. ஒன்று நிறைய குளிரும், இல்லைன்னா நிறைய சுடும். இதே மாதிரி இந்த மீடியம் எங்க போனாலும் கஷ்டப்படுவான், எப்படா ஊருக்கு போவோம். ஏன் சார் கேட்குறீங்க? அதில் உள்ள ஏதோ கஷ்ட காலத்துக்கு வந்திருக்கோம், கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்து சம்பாரிச்சுட்டு ஊருக்கு போயிருந்து திரும்ப யாருமே சொல்ல மாட்டான் இங்கே இருக்க போறேன், செட்டில் ஆக போறேன்னா. கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, கஷ்ட காலத்து இருந்தோம்னா ஊருக்கு போயிரு. அப்படி என்னங்க ஊர்ல இருக்கு? ஒண்ணும் இல்லை. இங்க என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. ஜவுஜ், அதுக்கு பேர் தான் ஜவுஜ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, இணக்கம். நம்முடைய ரூஹுக்கு இந்த பகுதி தான், இங்க இருக்கிறது தான் பிடிக்கும், இங்க வாழக்கூடிய அந்த மாதிரி அடிப்படையில் அல்லாஹு தஆலா பூமி அமைச்சு தந்திருக்கான். இப்ப பூமி இல்ல, மனிதர்கள் இல்ல, மனிதர்கள் இல்ல, வாழ்க்கை இல்ல. அப்ப பூமி அப்படிங்கிறது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இந்த சமூகத்திற்கு அதனுடைய அவசியம், ஜரூரி அப்படின்னு சொல்றான். அது அவசியமானது, இருந்தே ஆகணும். ரெண்டாவது அல்லாஹ் சொன்னான், சூரியன் சந்திரன் அமைச்சு தந்திருக்கேன், அதிலே ராவு பகல் கிடைக்கிறது உங்களுக்கு, இரவிலே நீங்கள் நன்றாக ஓய்வெடுக்கிறீர்கள். நீங்கள் அப்படி தூங்கி எழுந்திரித்தால் உங்களுடைய உடலில் உள்ள கழிவுகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. மறுநாள் காலையில் அப்படியே சந்தோஷமா ஜம்முன்னு எந்திரிச்சு நிக்கிறீங்க, உங்களால ஆக்டிவா எல்லா வேலையும் செய்ய முடியுது. பகல்ல நீங்க நல்லா ஓடுறீங்க, எல்லா வேலையும் செய்யறீங்க. அல்லாஹ் ரெண்டையுமே சொல்றான், நீங்க பகலில் நடக்கக்கூடியதையும் இரவில் நடக்கக்கூடியதையும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த ரெண்டும் மனிதர்களுக்கு முக்கியம். இரவும் பகலும் ஒரு மனிதரிடத்திலே மாறி மாறி வரலன்னா அவனால வாழ முடியாது. எப்ப பார்த்தாலுமே இருளா இருக்கு, எப்ப பார்த்தாலுமே பகலா இருக்கு, முடியாது. அப்ப ரெண்டுமே அந்த மனுஷனுக்கு தேவை. இப்ப இதுக்கு பேர் அந்த இமாம் எழுதுகிறார்கள், இந்த ரெண்டு ஆயத்திலையும் அல்லாஹு தஆலா சொல்லி இருப்பது தேவை. அடுத்த ரெண்டு ஆயத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், கப்பலிலே நாம் உங்களை உழவ வைத்தோம். இதுக்கு பேர் ஃபாயிதா அப்படின்னு எழுதுறாரு. எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் கண்டிப்பான ஹாஜத் இருக்கும், எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதோ அங்கெல்லாம் மனுஷன் தானா நாடி போவான், அங்க போயிட்டே இருப்பான். அது இல்லாம அவனால வாழவே முடியாது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஃபாயிதா அப்படிங்கிறது, கடலிலே உங்களை பிரயாணிக்க வைப்பது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதே போன்ற நிறைய களங்களை நாம் அமைத்து தந்திருக்கோம் பூமியில போறதுக்கு. அதிலே முஃபஸ்ஸிர்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், எப்படி வந்து கப்பலை கடலினுடைய சஃபீனா என்று சொல்லுவார்கள், ஒட்டகத்தை சஃபீனத்துல் பர் அப்படின்னு அரபி சொல்லுவான், சஃபீனத்துல் பர். பூமியிலே பிரயாணிக்கக்கூடிய அந்த ஒரு வாகனம் அவர்களுக்கு. எத்தனை கிலோவையும் இழுத்துட்டு போவோம், தொட்டி போட்டு கீழே வந்து பெண்கள் உட்கார்ந்துக்குவாங்க, ஆண்கள் மேலே ஏறி உட்கார்ந்துக்குவாங்க, பல கிலோமீட்டர் தூரம் அது பாட்டுக்கும் போவோம், எந்த தங்குதடையும் இல்லாமல். அல்லாஹு தஆலா அப்படி ஒரு சூழலை அதுக்கு அமைச்சு தந்திருக்கான். கடல் அங்கே பாலைவனத்தில் அடிக்கக்கூடிய அந்த காற்று அது அதுவும் கண்ணை ஒண்ணும் பண்ணாது. நம்மால் பூரா அப்படி கட்டிப்பான். எப்ப காத்து வந்தாலும் மேல தூக்கி விட்டுக்கோம். எப்ப காத்து வரும் யாருமே சொல்ல முடியாது. பாலைவனத்தில் எப்ப காத்து வரும் இல்லைங்க, இப்ப வரும், எப்ப வேண்டாலும் அடிக்கும். டெசர்ட் சஃபாரி போனோம் அப்படின்னு சொன்னா, இப்பயும் துபாயில சவுதியில டெசர்ட் சஃபாரி கூட்டு போறான். போகும்போது ஒரு வழி மாறி தெரியும், வரும்போது எல்லாமே மாறி கிடக்கும். இங்க இருக்க குன்று இங்கிட்டு போயிரும் கொஞ்ச நேரத்துல. அதுக்கு அல்லாஹு தஆலா கண்ணில் ஒரு கிளாஸ் மாட்டி வச்சிருக்கான், அது போடுக்கு நடக்கும். அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுறதுக்கு தண்ணி அது உடம்புலே எடுத்து வச்சுக்குது. அந்த தண்ணீரை குடிச்சிட்டு குடிச்சிட்டு அது உயிர் வாழும். அதுக்குரிய உணவுகள் அல்லது வேற எந்த பொருளும் அதற்கு ஈடாக ஆக்கப்படவே முடியாது. இன்றைக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான், வண்டி கண்டுபிடிச்சிட்டான். இன்றைக்கு இல்லாத டெக்னாலஜியே இல்லை. ஆனால் ஒட்டகத்துக்கு ஈடாக இன்னொரு வண்டி அங்கே வைக்க முடியாது. ஒட்டகத்துக்கு ஈடா ஒரு வண்டி கிடையாது. ஒட்டகம்னா அந்த பாலைவனத்தில் நடந்து போக முடியும். ரோடு போட்டுட்டு வேண்டாம் போகலாம். ரோடு போட்டு இடையில ஒரு புத்தகத்தை பார்த்தேன், ஒரு இங்கிலீஷ்காரன் எழுதியிருக்கான், ஃப்ரம் கேமல் டு மெர்சிடிஸ். நான் அடிக்கடி சொல்றது உண்டு அந்த புத்தகத்தை, ஃப்ரம் கேமல் டு மெர்சிடிஸ். அவன் வந்து சவுதி அரேபியா, இங்கே இந்த மிடில் ஈஸ்ட் நாடு, சவுதி, கத்தார், குவைத், இந்த நாடுகள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்குன்னு அவன் வந்தான். வந்து உள்ள போய் மக்களுடைய நிலைமையெல்லாம் அவன் பார்த்தான், அந்த மனிதர்களுடைய அந்த நிலைகள். இன்னைக்கும் நம்ம வெளிநாடு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அரபி 250ல தான் கார் ஓட்டுவான். அவனுக்கு அப்பதான் ஒரு கூலா இருக்கும், அந்த வண்டி மிதிச்சாலும் போகும். இந்த இடத்துல இப்படி போறமே அப்படிங்கக்கூடிய அந்த அறிவுலாம் இருக்காது. நிறைய பேர் ரோட்ல சாவான், செத்து முடிச்ச பின்னாடி இன்னால் இல்லான்ட்டு பேசாம இருந்துருவான். எதனால போறான் இப்படி, இவ்வளவு ஸ்பீடு லிமிட் இருக்க, அதெல்லாம் தெரியாது. இவன் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு கடைசியா எழுதுனா, ஃப்ரம் கேமல் டு மெர்சிடிஸ், அந்த ஒட்டகத்தை விட்டாச்சு, அந்த பிரயாணத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு மெர்சிடிஸ் பென்ஸும் பிஎம்டபிள்யூவும் ஆடி காரும் இருக்கு. ஆனால் அந்த ஒட்டகத்தில் எப்படி இருந்தானோ அந்த குணம் மட்டும் மாறலன்னு எழுதியிருக்காங்க. ஒட்டகம் மாதிரி தான் இதையும் வச்சிருக்கேன், பென்சி மிதிச்சு அது போகணும், எப்படி வேண்டாலும் போகணும், குட்டிக்காரன் அடிக்கணும், கீழே விழுவணும், மௌத்தா போகணும் அப்படிங்கிறது, அந்த சிந்தனை மாறலைங்கிறத அழகான அந்த புத்தகத்தில் விவரிச்சிருக்காரு. அது அங்கே போய் தான் வெளியிட்டான், ஊருக்குள்ளே வெளியிட்டு இருந்தால் தலை எடுத்துருப்பாங்க. அவன் அவன் நாட்டுக்கு போய், நிறைய பேர் அப்படித்தான் பண்ணுவாங்க, இங்கே வந்து எல்லா செய்தியும் எடுத்துகிட்டு அங்கே போய் யுஎஸில் உட்காந்துட்டு யூஎனில் உட்காந்து அங்கேருந்து புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணுறது. அப்போ அல்லாஹு தஆலா ஜரூரத், நமக்கு அவசியமானது ரெண்டை சொல்லிட்டான். ஃபாயிதா, யூஸ்ஃபுல்னஸ், நமக்கு தேவையான யூஸ்ஃபுல்னஸ், எல்லாருக்கும் தேவையானது. ஒன்றாவது சொன்னால் கப்பல், ரெண்டாவது சொன்னா நீங்கள் பிரயாணிக்கிற பொருள்கள், உலகத்தில் நம்ம என்னெல்லாம் எங்க போறோமோ அதுல ரெண்டாவது வந்திருக்கு அல்லாஹு தஆலா மிஸ்லிஹி மா இருக்கவும். கப்பல்ல எப்படி போறாங்களோ அதே மாதிரி துனியால போறதுக்கும் அவங்களுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி தந்தேன். ஒரு முஃபஸ்ஸிர் எழுதும் போது எழுதுறாங்க, இதுல இன்றைக்கு இருக்கிற ஸ்டாட்டிலைட் வரையும் அடங்கும். ஒட்டு மொத்தமாக சேர்த்து அல்லாஹு தஆலா ஜாமி மானி என்று சொல்லுவார்கள். ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு செய்தியை சொல்லிட்டான், ஸ்டாட்டிலைட் வரை எதெல்லாம் அவனால் பிரயாணிக்க முடியுமோ அத்துணை பொருட்களையும் நாம் தான் அவனுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். அவனுடைய சிந்தனையில உதிக்க வச்சு அவனை அதுல நாம் பிரயாணிக்க வைக்கிறோம், அவனுடைய திறமை அல்ல. அப்ப இது வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. இதுக்கு பேர் ஃபாயிதா அப்படின்னு எழுதலாம். திருமணம் என்பது இம்பார்ட்டன்ஸ், தேவை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அந்த ஆசைகள், சாப்பாடு மாதிரி அந்த பொருட்கள் மீது ஆசை வருகிற போது இயற்கையாக அந்த உணர்வுகள் உந்தப்பட்டு அது தேவை. அதன் மூலமாக பிறக்கிற குழந்தைகள் இருக்கிறார்களே, அல்லாஹு சொல்லுகிறான் அது ஜீன, அது அழகு. அந்த ஃபாயிதா அப்படிங்கிறது அழகு. அதுக்கு விளக்கம்ல ரெண்டு விஷயம், ஜரூரத் ஃபாயிதத். முதலாவது உள்ளது ஹாஜத் அப்படின்னு எழுதுறார். ஹாஜத்னா தேவை, அது எனக்கு இருந்தே ஆகணும். ரெண்டாவது உள்ளது இருக்கிறது அழகு, ஜீனத். அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கார்களை விதவிதமான வடிவமைப்புகள் எப்படி தேவையோ அப்படி டிசைன் பண்ணி வாங்கிக்கிறான். அது வெளியே நிற்கும் போதே, ஒரு வீடு இருக்கு, இன்னைக்கு கெட்ட எல்லா வீடுகளையும் போர்ட்டிகோ போட்டு நீட்டா காரை நிப்பாட்டுறாங்க, அந்த அழகா அந்த கார் வெளியே நிக்கிறதே அங்க இருந்து பார்க்கும் போது ஒரு அழகு இருக்கா இல்லையா. அல்லாஹ் ஒரு ஆயத்துல திருக்குறான்ல சொல்லும் போது சொல்லுவான், சூப்பரான ஒரு ஆயத் அல்லாஹ் அதுல சொல்லுகிறான், கால்நடைகளை உங்களுக்கென்றே படைத்திருக்கிறான். கால்நடைகள் அதிலே உங்களுக்குரிய ஆடைகள் இருக்கிறது. திஃப் என்று சொன்னால் உள், நம்ம இந்த அணிகிறோம் இல்லவா உள்ளன், அந்த டிரெஸ்ஸஸ், அது எங்கேருந்து வருது? அந்த மாடு ஆடு இதே மாதிரி இந்த சில ஆடுகள் எதற்கிட்டே விளக்கப்படுகிறது. இன்னைக்கு எல்லாம் நெட்ல வருது, பார்த்தா அவ்வளவு பெரிய அந்த முடிகளோடு அதிலிருந்து எடுத்து மனுஷன் யூஸ் பண்ணிக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஹலக்கலக்கும் ஃபீஹா திஃப்உம் வ மனாஃபியா, உங்களுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நீங்க அதை சட்டையா பயன்படுத்தி போட்டுக்குவீங்க, நீங்க லெதர் எடுத்து வாட்ச் கட்டிக்குவீங்க, ஷூ செஞ்சு போட்டுக்குவீங்க, பர்ஸ் செஞ்சு வச்சுக்குவீங்க, பெல்ட் செஞ்சு கட்டிக்குவீங்க, இதெல்லாம் நல்லா சொல்லிட்டு சொல்றான். ஓ மனாஃபியா, இன்னும் இதெல்லாத நிறைய பிரயோஜனத்தை நான் அதுல வச்சிருக்கேன், அதெல்லாம் விளங்காது. இந்த ஆடு மாடு இப்படி மேயறதுக்கு இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா, இதை தாண்டி இன்னும் நிறைய அதுல பிரயோஜனங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு கியாமத்து நாள் வரையும். பிரயோஜனம் இருக்குன்னு விளங்குறது போதும், பிரயோஜனம் இருக்குன்னு விளங்குறது போதும் சொல்லிட்டு சொல்றான். வமின்ஹா தாக்குலூன், அந்த ஆடு மாடுகளில் இருந்து தான் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். வலக்கும் ஃபீஹா ஜமாலுன் ஹீன துரிஹூன வ ஹீன தஷ்ரஹூன், என்ன அழகா அல்லாஹ் சொல்றான். வலக்கும் ஃபீஹா ஜமாலுன் ஹீன துரிஹூன், உங்களுடைய ஆடுகளை மொத்த ஒருத்தர் பெரிய மந்த வச்சிருக்காரு, அந்த மந்தைகள்லாம் அவுத்துறாரு, எல்லாத்தையும் ஓட்டிட்டு போப்பா, சாயங்காலம் அதெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு ரிட்டர்ன் வருது. அல்லாஹ் சொல்லுகிறான், இதிலே வெளிரங்கத்திலே உங்களுடைய பார்வைக்கு கவர்ச்சியும் குளிர்ச்சியும் இருக்கிறது. அந்த ஆடுகளும் மாடுகளும் அந்த சந்தைகள் மொத்தமாக வெளியே புறப்பட்டு போகும் போதும், அது எல்லாம் மேய்ந்து விட்டு ரிட்டர்ன் வரும்போதும், ஒரு மனுஷன் அதை பார்க்கும்போது அவனுடைய கண்களிலே குளிர்ச்சி, இதயத்திலே மகிழ்ச்சி, தன்னுடைய ஆடுகள். இன்னைக்கு அதை அப்படி இங்கிட்டு மாத்தி சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு மனிதர்கள் பயன்படுத்துகிற விதவிதமான வாகனங்கள், நல்ல செல்வந்தர்களாக 5 கார் 6 கார் எல்லாம் பெரிய பெரிய வாகனங்கள், அப்படி வீட்டுல இருந்து ஒவ்வொரு காரா போகும் போதே அப்படி ஒரு சந்தோஷம் வருது, இருக்கா இல்லையா? அந்த போறது அப்படி திரும்ப வரும்போது அப்படி பார்த்தா எல்லாம் சொல்றான், இதை எந்த லிமிட்ல வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும், இதை எங்க நீங்கள் வைக்க வேண்டுமோ என்ற இடத்தை அல்லாஹு தஆலா நன்றாக அறிமுகப்படுத்தி இந்த இடத்துல கொடுக்கிறான். ஜீனா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த முஃபஸ்ஸிர் அவங்க எழுதும் போது எழுதுறாங்க, இந்த துனியா முழுக்க இருக்கிறதே உங்களுடைய செல்வம், உங்களுடைய குழந்தை, இந்த உலகம், ஒரு மனுஷனுக்கு தேவை அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், முதல்ல பொருளாதாரம், குழந்தை குட்டிகள் இருக்கிறதோ இல்லையோ, மனைவி இருக்கிறாளோ இல்லையோ, அவே உயிர் வாழணும், அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா சோறு வேணும், சோறு வேணும் அப்படின்னு சொன்னா துட்டு வேணும், வேணுமா இல்லையா? காசு இல்லாம சாப்பாடை வாங்க முடியாது. அதனாலதான் திருக்குறான் எந்த மனிதர்களும் சொல்லாததை, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் எதை விளங்கவில்லையோ அதை குறித்து பேசுகிறது, அல்லது எதை விட்டுருச்சோ அதை குறித்து பேசுகிறது. திரும்ப திரும்ப திருக்குறான்ல அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பான், அவர்கள் செலவழிப்பார்கள், யுன்ஃபிகூன், அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிப்பார்கள், தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு செலவழிப்பார்கள், மனைவி மக்கள் தந்தை மகனுக்கு செலவு செய்வார்கள். இந்த செலவு சூப்பரான செலவு அல்ல சொல்றான். எப்ப செலவழிக்க முடியும் கேள்வி வருது இல்ல? அல்லாஹ் காசு சேர்த்தா ஹராம் ஆயிருமா, அல்லாஹ் தூக்கி நரகத்துல போட்டுருவானா, முட்டாத்தனமான கொள்கை, சம்பாதிக்கவே கூடாது, பாயா அல்லான்னு தஸ்பி உருட்டிக்கிட்டு சும்மாவே உட்காந்து எங்கேயுமே சொல்லல. என்றைக்கு நீ செலவழி என்று குர்ஆன் சொன்னதோ முதலிலே அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறது, நீ சம்பாரின்னு. அதான் எப்ப செலவழிக்க முடியும், when they will spend, எப்ப செலவழிக்க முடியும், when they are earn, எப்ப கைக்கு துட்டு வருதோ அப்பதான் செலவு பண்ண முடியும். அப்ப முதல் செய்தி நல்லா சம்பாதிக்கணும் இஸ்லாம் சொல்லுகிறது. சொல்லிட்டு எல்லாம் சொல்றான், அவர்கள் யுன்ஃபிகூன, அந்த ஆயத்தில் வரும்போதெல்லாம் சொல்றான், அவர்கள் செல்வ நிலையிலும் செலவு செய்வார்கள், செல்வம் இல்லாது இருக்கிற நிலையிலும் செலவு செய்வார்கள். நல்ல வசதியா இருக்கும்போது அப்பையும் கொடுப்பான், வசதியே இல்லாத நிலைமை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்பையும் கொடுப்பான். அந்த இடத்துல உள்ள ஒரே ஒரு செய்தி என்னன்னா, எல்லா இஸ்லாமியர்களிடத்திலும் ஒரு மூமினாக அல்லாஹுவை நம்புகிற மனிதனாக இருக்கிறவனிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய செய்தி கொடுப்பது, தாராளத்தன்மை. கொடுக்க கொடுக்க இல்லாமல் இருக்கிற குடங்கள் கூட நிறைந்து போகும். வழங்குதா? எல்லா முஸ்லீமுமே பணக்காரர்கள். இதை நாம் சொல்லல, குரான் சொல்லுகிறது. பணக்காரனா இருந்தா மட்டும்தான் செலவு பண்ண முடியும். அப்ப நாம் அதற்கென்றே சம்பாதித்து ஆக வேண்டும். ஆனால் அந்த சம்பாதிக்கிற பொருள் என்ன? அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. ஒரு ஆயத்துல, இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், ஜீன, அலங்காரங்கள். இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வ லஹுவுன் வ ஸீனத்துன் வ தஃபாஹுரும் பைனக்கும் வ தகாதுரும் ஃபில் அவுலாதி வல் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். அழகான செய்தி. துன்யானா என்னங்க? நீங்க எப்படி விளங்கிக்கிட்டீங்க? இந்த உலகம்னா என்ன? ஒருத்தர் சொல்றாரு வேண்டவே வேண்டாம், அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் அதை நல்லா கெட்டி பிடிச்சுக்கிட்டார். ரெண்டுக்கும் இடையில குரான் வழிகாட்டுகிறது. ஒரு முஸ்லீம் எப்படி நடை போடுவார்? இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வ லஹுவுன். இது விளையாட்டு தான். துன்யா அப்படிங்கிறது இது ஒரு வகையான விளையாட்டு. லஹு, இதுல அப்படித்தான் நேரத்தை கழித்தாக வேண்டும். ஜீன, அழகு. இதுல உலகத்துல கார் கேட்கும், வீடு கேட்கும், பொருளாதாரம் கேட்கும், குழந்தை குட்டிகள் கேட்கும், இதெல்லாம் ஜீனத், அழகு. ஒரு மனுஷனுக்கு அந்த அழகே இல்லாம நான் வாழுவேன் அப்படின்னு சொன்னா, யாராவது உலகத்துல ஒருத்தர் இருக்கலாம், ஒரு சமூகத்துல ஒருத்தர். அப்படிப்பட்டவரையும் பெருமானார் தன்னுடைய காலத்திலேயே அடையாளம் காட்டி இப்படியும் மனிதர்கள் உலகத்திலே வாழ்வார்கள்னு சொல்லிட்டாங்க. அவனை போய் துண்டை போட்டு துன்யாக்குள்ள இழுக்க கூடாது. அபூதருல் கிஃபாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகப்பெரிய ஜாஹித், ஜாஹிது ஹாதிஹில் உம்மா, பெருமானார் பெயர் சூட்டப்பட்டவர். இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு எதையும் விரும்பாத ஒரு மனிதர், ஒரு பெரிய சூஃபி. ஒரு காலகட்டத்துக்கு மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பின்னால் எல்லாம் அடுத்தடுத்த சஹாபாக்கள் காலத்தில் அவர் வாழும்போது எல்லாருடைய நிலைமையும் பார்த்து ரொம்ப வெறுத்தார். அடுத்தடுத்த போர்கள், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தெல்லாம் காசு கொட்டி கடந்துச்சு இஸ்லாமியர்களிடத்துல, எல்லார்ட்டையும் பொருளாதாரம். அப்ப பார்த்துட்டு சொன்னாரு, இதுக்கா அல்லாஹ் ரசூலுல்லா அனுப்புனா? கேட்டார், இதுக்கா ரசூலுல்லா அனுப்புனா? இதுக்கு தான் களிமா சொன்னமா, பேத்தனமா இருக்க அப்படின்ட்டு. அப்பந்தான் சொன்னாங்க, ரசூலுல்லா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நீங்க காட்டுக்கு போயிருங்கன்ட்டான். நீங்க காட்டுக்கு போய், அப்படி உள்ளவர்களும் இருப்பார்கள். பெருமானார் அப்படி உள்ள அந்த கல்குகளையும் பயன்படுத்தி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி விட்டார்கள். உஸ்மானே கனி, உஸ்மானே கனி மிகப்பெரிய செல்வந்தர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனார், மிகப்பெரிய செல்வந்தர். அவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க இவ்வளவு காசு தேடிக்கிட்டே இருக்கீங்க, ஏன் இவ்வளவு காசு தேடிக்கிட்டே இருக்கீங்க? அப்ப அவர் சொன்னார், நான் ஏன் தெரியுமா இந்த பொருளாதாரத்தை தேடுறேன், எவை முன்னாடியும் கை நீட்ட கூடாது, அல்லாஹ்வை தவிர எதுக்கும் யார் முன்னாடியும் போய் நிக்க கூடாது, என்னிடத்திலே செல்வம் இருக்க வேண்டும், அதை கொண்டு என் தேவைகளை பூர்த்தி செய்வது, இரண்டாவது எல்லாருக்கும் கொடுக்கிறது அவருடைய சிந்தனை. அப்படிப்பட்டவர்களையும் பெருமானார் உரம் மூட்டி வளர்த்தார்கள், அவரை உதாரணமாக ஆக்கினார்கள். அப்ப இந்த ரெண்டுமே வேணும். அப்ப அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்றான், ஜீனா, உலக வாழ்க்கை இருக்கிறதே அலங்காரம். எதுக்கு ஜீனா? அது எப்போது ஜீனாவாக, அது அழகாக ஆகும்? மறுமையை கவனித்து. மறுமை என்பது தரூரத், இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த சூராவினுடைய ஜூஸ், இந்த சூராவினுடைய சாறு. அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பார்வைகள் அனைத்துமே உங்களுடைய டெஸ்டினேஷன், உங்களுடைய கடைசியிலே அல்லாஹுக்கு முன்னால் நீங்கள் அந்த நிற்கிற நிலையை காட்டிக்கொண்டே இருக்கிற வேண்டும். உலகம் தேவைப்படும், தேவையானது யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஜீன, அந்த அலங்காரத்தோடு அதை நிப்பாட்டிக்கணும். இந்த உலகம் ஃபாயிதா மட்டும்தான். யாரும் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், யாரும் எந்த ஒரு தம்புடி, ஒரு சின்ன ஒரு ஊக்கை கூட இங்கிருந்து நவட்டிட முடியாது. துன்யாக்குன்னு உள்ளது, எவ்வளவு வேண்டாலும் தேடி சேர்த்து கொள்ளலாம், ஆனால் கொண்டு போக முடியாது என்று தெரிந்து இந்த மனிதன் ஏன் இவ்வளவு கெட்டுக்கிறான்? அதான் நல்லா சொல்லித்தர்றான், அதை வச்சு ஃபாயிதா அடைஞ்சிக்க, அதை வச்சு நீ எப்படி யூஸ்ஃபுல்லாக ஆக்க வேண்டும் என்பதை விளங்கிக்கொள். உன்னுடைய மருமை, உன்னுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் அனுப்பிக்கிட்டே. அதான் சஹாபாக்கள் சொன்னாங்க, இதெல்லாமே எனக்கு கிடைப்பதை நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன், கொடுப்பது துனியாவுக்கு மாறு தெரிஞ்சாலும் எல்லாம் ஆகிறதுக்கு போய்கிட்டே இருக்கு. நல்ல செல்வ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப கொடுப்பாங்க? அதான் சொல்றது, நம்ம இஸ்லாம் வந்து பக்கீர் சாக்களுக்குரிய மார்க்கம் அல்ல,
அல்லது காசு தேவையில்லைன்னு சொல்றதுக்கு தேவையுடையவன் மட்டும்தான் இஸ்லாத்துல இருக்க முடியும். அவன் காசு தேவைன்னு நினைக்கிறானோ? ஏன்னா எத்தனையோ இடங்களில் செலவு செய்வார்கள், இருக்கவே மட்டும்தான் செலவு செய்ய முடியும். அப்ப இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் மாறி மாறி, இன்னொரு ஹதீஸ்ல வரும்போது, ஒவ்வொரு நாள் காலையிலும் ரெண்டு மலக்குகள் இருக்கிறார்கள், அல்லாஹும் மாத்தி முன் ஃபிகன் ஹலஃப, காலையில இறங்குறார் ரெண்டு மலக்கு, மேல நடு வானத்துல நின்று துவா செய்யறார், மனிதரை பார்த்து சொல்லுகிறார், யாரெல்லாம் யா அல்லாஹ் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த பிரதிபலனை நீ வழங்கு. அவருக்கு மட்டும் இல்ல, அவருடைய குடும்பத்தார்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி ஒண்ணு, யாரெல்லாம் தடுத்தாக்கிரு அந்த காசை காலி பண்ணி இருங்கிறார் ரெண்டு மலக்குகள். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த கடல் இருக்கிறதே அதுல நீங்கள் பிரயாணம் செய்வது இருக்கிறதே, அது உங்களுக்கு அழகு, ஜீனத். அதற்கு விளக்கமாக அல்லாஹு தஆலா இன்னொரு ஆயத்துல சொல்லும் போது ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறார், வமா யஸ்தவில் பஹ்ரான், வமா யஸ்தவில் பஹ்ரான், ஹாதா அத்புன் ஃபுராதுன் சாயிகுன் ஷராபு, ஹாதா மில்ஹுன் உஜாஜ், تأكلون لحما طريا وتستخرجون حلية تلبسونها. ரெண்டு கடல்கள் சமமாகாது. وما يستوي البحران, ரெண்டு கடல்கள் எப்போதும் சமமாக ஆகாது. هذا عذب فرات سائغ شرابه, இந்த சைடுல இருக்கக்கூடிய இந்த கடல் இருக்கிறதே عذب فرات سائغ شرابه, அதை குடிப்பவர் சந்தோஷம் அடைவார். என்ன ஒரு அற்புதமான பானம் இது அப்படின்னு நினைப்பார். இன்னொரு கடல் இருக்கிறது, அதை நீங்க குடிச்சிங்கன்னா உங்க கண்ணுகள்லாம் சிமிட்டிரும், உப்பும் நாக்குல தெவட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இவ்வளவு பெரிய கடலை அல்லாஹு தஆலா ஏன்பா இப்படி ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னு கேட்ட அல்லாஹ் பின்னாடி பதில் சொல்றா, வமின் குல்லின் தக்குலூன லஹ்மன் தரிய, இந்த ரெண்டு கடலிலுமே நீங்கள் சாப்பிடுவதற்குரிய மிக அருமை இருக்கிறது அல்லவா, ரொம்ப சுவையான, நீங்கள் அதை சாப்பிட்டு ஆனந்தம் அடைகிற அந்த கறிகளை அந்த உணவுகளை அல்லாஹு தஆலா விட்டுருக்கான். உப்பு கடலில ஒரு விதமான டேஸ்டும், உங்களுடைய நோய் தீர்க்கிற ஒரு விதமான மருத்துவ குணமும் கொண்ட அந்த மீன்கள், நல்ல தண்ணீரிலும் நீங்கள் சாப்பிடுவதற்கு ஏதுவான மீன்கள், ரெண்டுமே இருக்கு. ஏன் இந்த தண்ணி? நீ அதை பத்தி யோசிக்க வேண்டாம், அல்லாஹ் சொல்றான். அதுல செய்தி இருக்கிறது, தக்குலூன லஹ்மன் தரிய, ஒமேகா 2 இருக்குங்கிறான். அன்னைக்கு அதுல இருந்து எண்ணெய நல்லா அரைச்சி சாப்பிட்டேன்னா அது வராது இது வராதுங்கிறான். இன்னைக்கு கடைசியில் என்ன ஆகி போச்சு, தமிழ்நாட்டில் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட சர்வே, இடையில படித்த ஒரு புத்தகம், அதில் ஒரு சர்வே எடுத்திருக்கான், கடற்கரையில் இருக்கக்கூடிய அத்தனை ஊர்கள், அந்த கடற்கரை சைடில் வரக்கூடிய அந்த ஊர்களில் தமிழ்நாட்டு உள்ளே இருக்கிறதுனுடைய மொத்த அளவு கேன்சர் பரவு. காயல்பட்டினத்தில் ஒரு வருஷத்தில் எத்தனையோ பேர் மூத்தா போகிறாங்க கேன்சரில், எத்தனையோ பேர். அதே மாதிரி அப்படியே வரிசையா ஒவ்வொரு ஊரா எழுதியிருக்கான், எல்லா ஊர்லயுமே கடுமையான கேன்சர் வியாது. ஏன்? அந்த கடலுடைய அந்த தாக்கம் பிளஸ் அந்த உணவிலே உள்ள அந்த தாக்கம். ஏன் அப்படி? என்ன அல்லாஹ் சொல்றான், லஹ்மன் தரியா, நீங்க சாப்பிட்டா சந்தோஷம் அடைந்து உங்களுடைய உடலுக்கு கூவத்தை கொடுக்கிற ஆரோக்கியத்தை கொடுக்கிற உணவு வகையையும் நான் அதிலே வைத்திருக்கிறேன்ங்கிறான். ஆனா இன்னைக்கு அதை சாப்பிட்டோன்னு நோய் வருதுங்கிறான், அதுவும் சாதாரண ஆள்கொள்ளி நோயான கேன்சர். என்ன? லஹர் அல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடற்கரையை பூரா சில கைகள் வளைத்து போட்டு இருக்கிறது, அதுல இவன் செய்கிற சேட்டை, இவன் அதை எடுக்கிறான் இதை எடுக்கிறான், அந்த கனிமங்கள் இந்த கனி எதெல்லாம் அதற்கு தேவையோ, பவளப்பாறைகளை காலி பண்ணிட்டான் பூராத்தையும், எதெல்லாம் அது வாழ்வாதாரத்திற்குரியதாக இருக்கிறதோ, இவன் ஆசையில சில குறிப்பிட்ட பேரு அவன் அடையணும், லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேர் மூத்தா போயிட்டே இருக்கும். அல்லாஹ் அத்தனை அவர்களை பாதுகாக்க வேண்டும். யாரெல்லாம் அந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியமான முழுமையான சுகத்தை தர வேண்டும். வெறும் கறி மட்டும்தான் கிடைக்குதா? திரும்ப கேட்கிறான், அல்லாஹ் வெறும் கறி மட்டும்தானா, நீங்கள் அணிகிற ஆபரணங்கள் எந்த ஆபரணங்களை நீங்கள் அணிந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி வளம் பெறுகிறீர்களோ, சமூகத்தில் உங்களுக்கென்று ஒரு ஐக்கானை ஏற்படுத்துறீங்களோ, அந்த ஹுல்லியத் தங்கம் எல்லாத்தையும் கிடைக்கும், பிளாட்டினோ இன்னைக்கு எல்லாரும் வெள்ளி எல்லாரும் கிடைக்குது, ஆனா அந்த வைடூரியம், மரகதம், பவளம் எல்லாரும் நினைச்சவங்கெல்லாம் போட்டுக்கிட்டு, தங்கம் எல்லா வீட்லையும் போடுறது மாதிரி பவளத்தை எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காளா? அப்படி போட்டா நம்ம ஊர்ல சொல்லுவான் குறத்தி மாதிரி இருக்கம்மா, தெரியாது மரியாதை. அந்த ஆளுங்க அந்த ஸ்டேஜில் உள்ளவங்க அப்படி அந்த அம்மா ஒரு முத்து மாலையை போட்டா முத்து மாலை போடுறாங்க, எல்லாம் சொல்றேன் சாதாரணம் அல்ல, உங்களுடைய அந்த அடகுக்காக வேண்டி அதிலே நாம் ஆபரணங்களை வைத்திருக்கிறோம். அதோடு மட்டுமா உங்களுடைய சந்ததிகளை எல்லாம் கூப்பிட்டு காசு வேணுங்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுறீங்க, கப்பல்ல ஏத்தி விடுறீங்க, அந்த கப்பல் அந்த கடலை கிழித்து கொண்டு செல்லுகிறது. அல்லாஹ் சொல்றான் அந்த கப்பல் எப்படி போகுது, நெட்ல போய் யூடியூப்ல அடிச்சு அந்த கப்பல் டிராவல் பார்த்தேன்னா அப்படி அந்த அப்படி அப்படியே கிழிச்சுக்கிட்டு போகுது அந்த கப்பல். எதுக்கு போறாங்க? அல்லாஹ்வினுடைய அந்த ஃபதுலை தேடுவதற்கு, உங்களுடைய உணவை தேடுவதற்கு, உங்களுடைய ரிஸ்க தேடுறதுக்கு, இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா இந்த நாட்டில் இருக்கா அந்த நாட்டில் இருக்கான்னு போறீங்களே, அதையும் அவன் தான் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான், போவதற்குரிய வகைகளை ஏற்படுத்தி கொடுத்தான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அதிலிருந்து உப்பு தண்ணீரை கொடுத்தேன், நல்ல குடி தண்ணீரை கொடுத்தேன், உலகத்திலே அருமையான உணவு வகைகளை உங்களுக்கு தந்தேன். இன்னைக்கும் உலகம் ஒத்துக்குது, அதுல உள்ள அந்த அந்த அறிவியல் பூர்வமான அந்த ஒமேகா 2 வேற எதுலையும் கிடைக்கலங்கிறான், இல்ல சொல்றான் உணவு வகைகளை தந்தேன், அதுல உங்களை பிரயாணிக்க வச்சு அந்த சைடு போக வச்சு அடுத்த நாடுகள்ல உங்களை வேலை செய்ய வச்சு உங்களை துட்டு சம்பாதிக்க வச்சேன், இவ்வளவு வேலையும் நான் செஞ்சிருக்கும் போது எல்லாம் சொல்றான் அல்லக்கும் தஷ்குரும், எனக்கு நீ நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாம், அட இவ்வளவுக்கும் சேர்த்து ஒரு அலந்துரில்லா சொல்ல வேண்டாமா, உனக்கு சோறு போட்டேன், தண்ணி கொடுத்தேன், காசும் கொடுத்தேன், உன்னை வாழ வச்சேன், அது மேல உன்னை போக வச்சு உன்னை ரிட்டர்ன் கொண்டு வந்தேன், இதெல்லாம் யாரு செஞ்சது? அல்லக்கும் தஷ்குரும், நன்றி வேண்டாமா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு சிந்தனைகள் திரும்ப வேண்டாமா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், உங்களுடைய மரங்களிலே கனிக வர்க்கங்களை வளர வைத்து கொட்டை இனங்கள், நீங்கள் சாப்பிடுவதற்குரிய அந்த கொட்டை இனங்களை வளர வைத்து நீங்கள் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி இட்லியா தோசையா சாப்பிட்றீங்க, அல்லாஹுக்கு நன்றி வேணும்னு கேட்டோம், திரும்ப அல்லாஹ் சொல்கிறான் அது மேலே ஊற்றிக்கிற சால்னா இருக்க, அதில் கிடக்கிற மீன் துண்டு இருக்க, அதுக்கும் சேர்த்து என்ன அருமையாக இருக்குப்பா அப்படின்னு, வஞ்சிரம் மீனா சும்மா சூப்பராக இருக்கு, கிலோ 600 ரூபா அப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்றியே, அடுத்து சாப்பிட்டு முடிச்சோன்னு சொல்லு அல்ஹம்துலில்லா, எந்த கடல்ல கடந்தது, யாரோ ஒருத்தனை பிடிக்க வச்சு இப்படி கொண்டு வந்து ஸ்லைஸாக ஆக்கி ரொம்ப லேசா அப்படி வாயில ஊட்டி விடுறானே, அல்லா என் தாயும் தந்தையும் செய்ய முடியாத வேலை, உலகத்தில் யாரும் செய்ய முடியாத வேலை, எனக்கு இப்படி ஒரு டெலிஷியஸ் ஃபுட்டை கொடுக்குறிய ரப்பே நாயனே, யூ ஆர் த கிரேட், அல்ஹம்துலில்லா சொல்லி பாருங்கிற அல்லாஹு தாலா அந்த இடத்துல அல்லாஹு கேட்கிறார். ஆக இதே மாதிரி நிறைய அல்லாஹு தாலா இன்னொரு ஆயத்துல சொல்லும் போது சொல்றான், வஜாலலக்கும் மினல் ஃபுல்கி வல் அன்னாமி மா தரக்கபூன், நீங்கள் கப்பலிலே பிரயாணிப்பதற்கு அதே மாதிரி பூமியிலே பிரயாணிப்பதற்குரிய வாகன வசதிகளை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லையா, கொடுத்துருக்கான்ல எல்லாம் கேட்கறான். சூரா பனி இஸ்ராயலுடைய ஆயத்துல எல்லாம் சொல்றான், லக்கது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர் வரஸக்நாஹும் மினத் தய்யிபாத், ஒரு அற்புதமான ஆயத், என்ன அழகா சொல்றா பாருங்க, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், மக்களே ஆதமினுடைய மக்களே உங்களுக்கு உங்களை நாம் மிக கண்ணியமாக உலகத்திலே வாழ வச்சோம், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் நிலத்திலும் நாமே உங்களை சுமந்தோம், நாமே சுமந்தோம், வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர் வரசக்னாஹும் மினத் தய்யிபாத், நல்ல நல்ல பொருட்களை உங்களுக்கு நாம் உணவாக ஆக்கி தந்தோம். அதை பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு, பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு. ஆப்பிள் இருக்கு, அது வந்து நம்ம பலாச்சோலைக்கு இருக்க மாதிரி அதனுடைய மேலே உள்ள தோல் முழுக்க இருக்கு. இல்லை ஆரஞ்சு பழம், அது வேற மாதிரி இருக்கு, அது வேற டிசைனா அப்படி ஒரு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மனுஷனுக்கு அது கொஞ்சம் பார்த்த உடனே, இந்த திருக்க மீன் இருக்கு, இந்த நண்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஒரு மாதிரி வேண்டாம், ஏங்க வேண்டாம், நல்லா இல்லை ஷேப். ஆனா டெய்லி சாப்பிடுற உருளைக்கிழங்கையும் அந்த தக்காளியும் பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது, தோணுதா இல்லையா? ஏன் அந்த இந்த ஈர்ப்பு சாப்பு? அதான் எல்லாம் சொன்னா மினப்பயிபாத். நீங்க நினைக்காதீங்க அது என்னமோ காஷ்மீர்ல இருந்து வந்துச்சுன்னு, நம்ம தான் உனக்கு பிடிக்கிற மாதிரி உன் கண்ணு விரும்புற மாதிரி பச்சை ஆப்பிள், சிவப்பு ஆப்பிள், வெள்ள ஆப்பிள், எத்தனை விதம் விதமா கலர்ஃபுல்ஸ் வெரைட்டி அத்தனையும் கொடுங்க. உலகது கர்ரம் பனி ஆதம், உங்களை நம்ம ரொம்ப கண்ணியமா வச்சிருக்கோம் சொல்லிட்டு சொல்றான், ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் நிலத்திலும் நாமே உங்களை சுமந்தோம். ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த இடத்துல முஃபஸ்ஸிர்கள் சில பேர் விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, கடல்ல சுமக்கிறது சரி, நிலத்துல என்ன சுமந்த அல்லாஹ் தஆலா? கடல்ல நம்ம போகணும்னா கப்பல் வேணும், நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு ஒண்ணு வேணும், நிலத்துல என்ன சுமக்கிறது? ரெண்டு விதமான பொருள் எழுதுறாங்க. ஒன்னாவது நிலத்துல வாகன வசதிகளை செய்து கொடுப்பது, ஆடு மாடு ஒட்டகங்கள் இதுல வந்து பிரயாணிப்பதற்குரிய அந்த இதுல அடுத்தடுத்த ஆயத்துகள் உங்களுக்கு அந்த குதிரைகளையும் கோவேரி கழுதைகளையும் கழுதைகளையும் உங்களுடைய வாகனங்களாக நாம் ஆக்கினோம். அது வெறும் வாகனம் மட்டுமல்ல, உங்க வீட்டுக்கே அழகு, உங்க வீட்டுக்கே அழகு. திருச்சியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பணக்காரர் குதிரை வச்சிருக்காரு, அந்த குதிரையில ஏறி போறாரு, அவங்க அந்த அந்த பண்ணையில அப்படி நிப்பாட்டி இருக்கும்போது ஜீன. அரபுகள் தங்களுக்கு என்று சொந்தமா குதிரையை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவான். பெருமானார் சொன்னாங்க, அதனுடைய நெற்றி முன்னெற்றி முடியில் அல்லாஹுவினுடைய ரஹமத் இருக்கிறது, குதிரையினுடைய முன்னெற்றி. அல்லாஹ் படைத்த படைப்பினங்களிலே பெருமானார் சொல்லப்பட்டது, அழகு படைப்பினம் குதிரை. குதிரை இருக்க, நம்ம பார்க்கிற இந்த குதிரை எல்லாம் இது கோவேரி கழுத, ஆக்சுவல் குதிரை, அந்த அரபு நாட்டு குதிரைங்கிறான்ல, அது அது நிக்கிற ஸ்டைலு, அதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். பெருமானாரால் சொல்லப்பட்டது, அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில் அழகான படைப்பினம் குதிரை. அவ அதை உங்களுக்கு வாகனமாக ஆக்கினோம், வாகனம் மட்டுமல்ல ஜீன அழகு, அதுல ஏறி அப்படி போகும் போதே அப்படி ஜம்மன அப்படி மிடுக்க ஆயிடுறான், ஆள் மாறுறான்ல, ஆள் மாறுறான்ல, அப்ப உங்களை போக வச்சோம். இது ஒரு உதாரணம், இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, அமல்நாகும் ஃபில் பர் வெல் பஹர் அப்படிங்கிறதுக்கு குழந்தை பிறந்த உடனே இந்த பூமியில அந்த குழந்தைக்கு நடக்க தெரியல. எல்லா குழந்தையும் உலகத்துல பிறந்த உடனே எந்திரிச்சு நடந்துருதா? அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஆடு மாடு ஓட்டம் உலகத்துல அந்த கண்டு குட்டி ஈந்த உடனே அதுக்கு எந்திரிச்சு நிக்க தெரியாது, இது முட்டி இப்படி தள்ளும் கொஞ்சம் கொஞ்சமா. அது மனுஷன் ஒரு வருஷம் ஆகுது, ஆறு மாசம் ஆகுது நடக்கிறதுக்கு, அந்த கண்ணுக்குட்டி தேவை உடனே எந்திரிச்சு நின்றுது. அல்லாஹ் அதுக்கு சொல்லித்தர்றான், அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அந்த இடத்தில் அந்த பூமியின் மீது நடப்பதும் என்பது இருக்கிறதே நான் பழகி கொடுத்தது, நீங்க நடக்கல நான் சுமக்கிறேன். என்ன அறிவு அல்லாஹ், என்ன நம்ம மேல இறக்கும் அந்த குழந்தை ஒவ்வொரு படியா இப்படி பிறண்டு அப்படி பிறண்டு வயிற்றுல நடந்து காலில் நடந்து கையை ஊண்டி நடந்து அப்புறமா அப்படி காலில் கொஞ்சம் எந்திரிச்சு நிக்க வச்சு. அப்ப ஆக்சுவல் நிலைமை என்ன? நம்ம இயலாமை, நமக்கு நடக்க தெரியாது. எல்லாம் சொல்றான், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பழகி கொடுத்து நடக்க வைக்கிறோம். ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் உடஞ்சு போச்சு, ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் பெட்ல இருக்காரு, திரும்ப நடக்க தெரியல, திரும்ப அந்த இதை கொடுக்குறான், நடந்து பழகுங்க கொஞ்ச நாளைக்கு சொல்றானா இல்லையா? ஏங்க அவருக்கு தான் 30 வயசு ஆயிடுச்சு, நடந்துகிட்டே நடக்க தெரியாது. வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், நம்ம தாங்க உங்களை சுமந்துகிட்டு இருக்கோம் அல்லாஹ் சொல்றான். அவல்லா தஷ்குரூன், இவ்வளவு செய்யறதுக்கு நீங்க கிரேட்ஃபுல்லாக இருக்க வேண்டாமா, தேங்க்ஃபுல்லாக இருக்க வேண்டாமா, நன்றி வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஆக இந்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்திகளை நாம் உள்வாங்க வேண்டும். இன்னும் சில இந்த ஆயத்துக்களை குறித்த சில ரகசியங்களை, சில நீண்ட அறிவுகளை முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள். சாலா அதுக்கு பின்னாடி இந்த போன வாரம் சொன்ன அந்த செய்தியை ஞாபகப்படுத்திக்கிட்டு சாலா நம்ம இன்றையோடு நிறைவு செய்யலாம். குறிப்பா ரெண்டு செய்தி சொல்லணும்னு நினைச்சேன் முடிக்கிறது. அப்பா, ஒன்னாவது செய்தி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட அப்படின்னு போன வாரம் சொல்லியிருந்தேன். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்ல எல்லா மனிதர்களும் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய மனிதர்களுடைய முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு சில அமல்களை குறிப்பிட்டு பெருமானார் சொன்னாங்க. நீங்க இந்த அமல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்க முன்னால பின்னால பாவத்தை மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல 23 அமல்கள் ஆதாரபூர்வமாக பெருமானாரால் மேற்கோள் காட்டப்பட்டதை சில ஹதீஸுகள் லைஃபாக, அதாவது அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால அந்த சில ஹதீஸுகளை தவிர்த்துட்டு அந்த 23 அமல்களையும் அல்லாமா முஃப்தி ஷஃபி தேவ்பந்தி உஸ்மானி ரஹமத்துல்லாலை பாகிஸ்தானுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு சின்ன கிதாபா உறுதியில் போட்டிருக்கார். நஜாத்துல் முஸ்லிமீன் அப்படிங்கிறது அந்த கிதாபினுடைய பெயர். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். மா தஅஃர் வமா தக்கத்தம், முன்னால் செஞ்ச பாவமும் முன்னால் செஞ்ச பாவம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத இன்ஷால்லா அடுத்து வாய்ப்பு இருக்கும் போது சொல்றேன். இந்த வாரம் அதுல ஒரு அமல நடைமுறைப்படுத்துவது இன்ஷால்லா. இந்த ஒரு வாரத்துல அந்த கேப் ஃபில்லிங், அடுத்த வாரம் வரையும் அந்த ஒரு அமல பிராக்டிக்கல், அந்த 23 அமலையும் இப்படி ஒவ்வொரு வாரமா இன்ஷால்லா. அதுல சிலது செய்ய முடியும், சிலது நம்ம வேற வேற அமல்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதிகபட்சமான அமல்கள் நம்முடைய டே டு டே லைஃப்லேயே வர்ற மாதிரி பெருமானார் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பெரிய சீக்ரசி அப்படின்னு சொன்னா, அதை தெரிந்து செய்கிற போது அல்லாஹ் அதனுடைய முழுமையான ஃபாயிதாவை நமக்கு கொடுக்கிறார். அதுல என்னென்னலாம் கிடைக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் நமக்கு கிடைச்சிருது. அப்ப அதுல முதலாவது அமலாக அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கிதாப்லயே சொல்லியிருக்காரு. ஏன்னா என்னுடைய நண்பர் இதை வந்து தர்ஜுமா பண்ணி அவருடைய ஒரு குடும்பத்தில் நடந்த அந்த மௌத்துக்காக வேண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஜுமா பண்ணிட்டு அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து அதை சரி பண்ணி வாங்கினார் அந்த கிதாபை. நேற்று தான் அது பூரா பிரிண்டிங் வந்து போயிடுச்சு. அப்போ அதை சரி பண்ணி கொடுக்கும்போது தான் அந்த கிதாபை பார்த்தேன். வெறும் 20-25 பக்கத்தில் நல்ல அற்புதமான செய்திகள்லாம் தொகுத்துருக்கார். நமக்கு தேவையானது ரொம்ப கேஷுவலா அல்லது ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். எல்லாரும் அதுதான் இன்னைக்கு உலகத்தில் இல்லைன்னாலும் நாளைக்கு கியாமத்தில் அதுக்கு தான் போய் நிற்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய கோல், நம்முடைய முடிவு. அப்ப என் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பெருமானாருடைய அந்த புனிதமிக்க வாயினால் ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது சத்தியமா தான் இருக்கும். அப்படியே அதுல சில குறைபாடுகள் அந்த ஹதீஸ்ல இருந்தாலும் கூட நாம் நம்புவோம் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். பெருமானார் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பணும்னா அல்லாஹ் அதெல்லாம் மன்னிக்க முடியாது, நீ போயிட்டு வாங்க என்னைக்குமே சொல்ல மாட்டான். எப்ப நீ ரெடியா இருக்கன்னு தான் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப அதுல முதலாவது ஹதீஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்பாகுல் உலு, ஒதுவை பரிபூரணமாக செய்வது. இதுதான் அதுல உள்ள ஹதீஸ். ஒரு சஹாபிக்கு குளிர்காலத்துல தண்ணி எடுத்து கேட்கிறாங்க. இன்னொரு சஹாபி வந்து அவருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி தண்ணி எடுத்துக்கிறாங்க. அவர் பாட்டுக்கு ஊத்தி நல்லா தேய்ச்சு அந்த கைகளை கழுவும் போது ரெண்டு கையை முதல்ல கழுவிட்டு அப்புறம் நல்லா தேய்ச்சு கையை கழுவுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, காலமும் குளிர்காலமாக இருக்கிறது, ஏன் இப்படி போட்டு தேய்ச்சிட்டு கிடைக்குங்க? ஒரு தடவை கழுவுனாதான் ஒது முடிஞ்சு போயிருமே. அதுவும் ஃபர்லுங்கிறது வாயை கழுவி, கையை கழுவி, முகத்தை கழுவி, காலை கழுவி, தலைக்கு மசாஜ் தான் முடிஞ்சு, அவ்வளோதான். பரலு ஹலாசை நீங்கள் ஏன் போட்டுக்கிட்டு இப்படி இருக்கீங்க? இப்போ அவர் சொன்னார், பெருமானார் சொன்ன செய்தியை நீ கேட்டதில்லையா? நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவன் தொழுகைக்கு ஒது செய்கிற போது, தொழுகைக்கு ஒது செய்கிற போது முழுமையான முறையில் பரிபூரணமான முறையில் அந்த ஒதுவை அவர் செய்தார் என்று சொன்னார், அதனுடைய ஃபராயித், அதனுடைய வாஜிப், அதனுடைய சுன்னத், அதனுடைய முஸ்தஹப், அதனுடைய ஆதாப், இவ்வளவுதும் அதுல அடங்கும். ஃபர்து அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எதெல்லாம் உதவுல செய்யணுமோ அது. அப்புறம் சுன்னத், அதனுடைய சுன்னத்துகள், பெருமானார் எப்படி செஞ்சு காட்டினாலும் அது. அடுத்து வாஜிப், அதுல எது விட்டா அந்த உதவு கூடாதோ அது. நான்காவது ஆதாபுகள், அதனுடைய ஒழுங்குமுறைகளை அனுசரித்து ஒருவர் ஒழு செய்தால் பெருமானார் சொன்னாங்களே அல்லாஹ் அவருடைய முன் பின் பாவங்களை மன்னிச்சு. எவ்வளவு வந்து ஒரு சிம்பிளா டெய்லி 5 தடவை 6 தடவை குரான் ஓதுறதுக்கு, இஸ்ராக் தொழுவுறதுக்கு, எல்லாத்துக்குமே செய்யறோம். 5 வருஷம் 5 வக்து மட்டும் சொல்ல, எல்லா நேரம் எப்பெல்லாம் தேவைப்படுதோ நம்ம ஒது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை பரிபூரணமாக செய்வது எப்படி? அப்ப நமக்கு அதனுடைய ஃபர்ந்து வாஜிபு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஷால்லா அந்த புக்கு கிடைச்சா கொண்டு வரேன், இல்லைன்னா அதுக்கு ஒரு காப்பி எடுத்து தந்துட்டா என்ன, இப்படி வாய் வழியா இதுதான் வாஜிபு, இதுதான் ஃபரது, ஒன்னொன்னுக்குமே ஒரு 12, அதுல ஒரு 4, இதுல ஒரு 18, ஆதாப்ல ஒரு 18, இப்படி ஒன்னொன்னுக்கு இருக்கு. இதெல்லாம் வாய் வழியா சொல்றதை விட அதை ஒரு காப்பி எடுத்து இப்படி கையில வச்சுக்கிட்டு ஒரு 1 நாள் 2 நாள் அது மாதிரி ஒரு பிராக்டிக்கலா செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா போதும். இப்ப இந்த வாரத்துல இன்ஷா அல்லாஹ் நம்ம வது செய்யும் போது அந்த நீயத்தோட பரிபூரணமா, அந்த எண்ணத்தோட, அந்த இஹ்லாரு நீயா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம முழுசா முழு கைகளையும் கழுவுது. வேற துனியாவுடைய அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பேச்சு எதுவும் இல்லாம முழுமையான முறையில பொதுவை செஞ்சுட்டு அல்லாட்ட கேட்கணும், யா அல்லாஹ் உன்னுடைய பெருமானார் சொன்னார்கள், முழுமையான முறையில் ஒது செய்தால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும், நான் என் பாவத்தை மன்னிப்பதற்கு உன்னிடத்தில் கேட்டேன். அருமையான வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும். இது ஏன் இதை வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இங்க மட்டும் இல்ல, நம்ம எடுக்கிற இந்த ஆடியோ கிட்டத்தட்ட 11,000 பேருக்கு நைட்டு போயிருது. 11,000 பேர் தெரிஞ்சு கேட்கிறவங்க, அதுக்கப்புறம் அது இல்லாம எத்தனையோ பேருக்கு இது போய்கிட்டே இருக்கு. யாராவது ஒருவர் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாருக்கும் வந்தடையும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதை நாம் செய்ய வேண்டும், எனக்காக வேண்டும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நம்ம நியத் பண்ணிக்கணும். ஒன்றாவது. ரெண்டாவது செய்தி, பெருமானார் அவருடைய மிகப்பெரிய சுப செய்தி, எந்த குரானை நாம் இன்றைக்கு உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோமோ இந்த குரானுடைய ரூஹாக இருக்கிற ரமதானுடைய மாதம் இன்னும் 2 மாசத்துல வர இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக்கல்லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிகனா ரமதான். எப்படி கல்யாணம் வர்றதுக்கு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு அங்க கல்யாண ஹாலை பார்த்து சாப்பாட்டுக்கு சொல்லி பண்டாரியை பார்த்து அரிசி வாங்கி அதை சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தலாம் ரெடி ஆகுறியோ, அதே மாதிரி என்னுடைய புனிதமான மாதம் ரமலான் வரை இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் பெருமானாரை வச்சுக்கிட்டு, 2 மாசத்துக்கு முன்னாடியே பி ப்ரிப்பேர்டு, இப்பையிலிருந்தே ரெடி ஆயிரும். குர்ஆன் ஓதி இப்பையிலிருந்தே பழகு, முன் சுன்னத்து பின் சுன்னத்தோடு இப்பையில இருந்தே பழகுங்க, முதல் தக்பீர் தஹ்ரிமா ஜமாத்துக்கு முன்னாடியே வந்து பழகுங்க, இரவு நேரத்துல 2-2 ரகாயத்து 4-4 ரகாயத்து இப்பே நின்று பழகுங்க, அந்த நேரத்துல அந்த கஜ்ஜியும் குடிச்சு போட்டு வடையும் தின்னு போட்டு அப்படி வந்து நிற்கும் போது யாப்பமா வரும், தொழுவோமா வேணாமா அந்த சிந்தனை அப்ப வர வேண்டாம், 2 மாசத்துக்கு முன்னாடியே ரெடியாகும். அதனால இந்த துவாவை இன்னையில இருந்தே ஓத ஆரம்பிச்சிடணும். அந்த இந்த மாசம் முடிஞ்ச உடனே இன்ஷா அல்லாஹ் 23 நினைக்கிறேன் அடுத்த வாரங்கள்ல இதை ஆரம்பிச்சிடும். ஒவ்வொருத்தரும் இமாம் அவங்க இங்க பள்ளியில ஓதுவாங்க, பர்சனலா நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் இந்த 2 மாசத்தையும் என்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து, என்னுடைய சிந்தனையை முழுமைப்படுத்தி, அந்த ரமசான்ல கொண்டு போய் என்னை தள்ளி விட்டுரு, பல்லிகுனா ரமலான் தான், அங்க போய் பிரயோஜனம் அடைகிறது அல்லாஹ் அடைய வச்சிருவான். ஆக இந்த நல்ல நேரத்தில் இந்த சிந்தனையை உள்வாங்கி இந்த ரெண்டையும் ஒதுவு செய்வதையும் இந்த நம்முடைய இந்த ரமலானை வரவேற்கும் முகமாக 2 மாசத்துக்குரிய அந்த துவாக்களை கேட்பதற்குரிய நல்ல சிந்தனையை அல்லாஹு தாலா நமக்கு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.